ஏற்கனவே நாங்கள் எபேசியர் 2:10 நாங்கள் வாசித்த அந்த மறுபடியும் நாங்கள் வாசிப்போம். நற்கிரிகைகளை செயல்களை நாங்கள் செய்வதற்காக தேவன் முன்கூட்டியே நம்மை அறிந்து நம்மை அழைத்து ஏற்கனவே அந்த செயல்களை ஆயத்தம் பண்ணினார். எபேசியர் 2:10, ஏனெனில் நற்செயல்களை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டு தேவனுடைய கைவேலையாயிருக்கிறோம்.
கைவேலை, தேவனுடைய கைவேலை. மற்ற காரியங்கள் அனைத்தையும் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் கைவேலையை செய்யவில்லை, அவர் உண்டாவதாக என்று சொன்னார். மனுஷரை சிருஷ்டிக்கும் பொழுது தம்முடைய கையாலை எடுத்தார், கையாலை எடுத்து உருவாக்கினார். He just wanted to touch so close to man.
You're listening there.
பறவைகளை சிருஷ்டித்தார், மிருகங்களை சிருஷ்டித்தார், கடலை சிருஷ்டித்தார், ஆனால் மனுஷனை தமது கையாலே அவர் உருவாக்கினார். He just wanted to touch him. It's come so near. இந்த நற்செயல்கள் அப்போ தேவனுடைய கைவேலையாய் நாம் இருக்கிறோம். மாஸ்டர் பீஸ் கிரியேஷன். எதுக்காக அவர் இப்படியாய் சிருஷ்டித்தார், என்ன காரணம், என்ன நோக்கம்? அவர் ஏற்கனவே முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணின தம்முடைய குறிப்பிட்ட வேலைகளை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக விசேஷித்து அவர் ஏற்பாடு பண்ணியிருந்த அந்த வேலைகளை, அது கிரியைகள் என்று போட்டிருக்கிறது. நாங்கள் அநேகமாக கிரியைகள் என்று சொல்றதில்லை. என்ன வேலை செய்து கொண்டிருந்தீங்கன்னு தான் கேட்போம், வீட்டில் என்ன கிரியை செய்தான்னு நாங்கள் கேட்கறதில்லை. இந்த வேலைகளை நாங்கள் செய்யும்படிக்கே தேவன் எங்களை சிருஷ்டித்தார். அவரது கைவேலை, அதற்காகவே நம்மை சிருஷ்டித்தார். இவற்றை தேவன் உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவைகளை அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார்.
இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது, யோசிக்க வேண்டியது. ஆனால் கேட்டுட்டு அடுத்தடுத்து மனத்தியாலம் அடுத்த நாளைக்கு அது போயிருது. தாய் விட்டு கேட்டா சொல்லுவோம் அதுக்கு வேலை அந்த இது 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 இட்ஸ் கான்.
அப்போஸ்தலர் 9:6 பவுல் கேட்டன் ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், என்னுடைய செயல் அது எனக்கு சொல்லும். இப்பொழுது அவன் தன்னை ஒப்புக் கொடுத்து விட்டான், நீர் ஆண்டவரே, நான் தான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து, நான் என்ன செய்ய ஆண்டவரே? கேன் யூ சீ தட்? அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், இப்பொழுது நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும்.
அவர் சொல்லல நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, இடையில நாங்க மீட்டிங் வைக்கிறோம் இங்க பரலோகத்துல, வச்சு போட்டு நாங்க உனக்கு அங்க அறிவிக்கிறேன் என்ன ஊழியம் அல்லது என்ன வேலை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி
அங்கே உனக்கு அறிவிக்கப்படும். அவ்வளவுதான் கதை. ஏன் ஏற்கனவே முன்கூட்டியே இந்த வேலை ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. இது அறிகிறதுக்கு ஒருத்தருக்குமே இல்லை. இருக்கிற சாத்திரகாரங்களிடத்தில் ஓடுறது, சில கிறிஸ்தவர்களும் இல்லாத இடங்களுக்கு போறது, அந்த ராசி இந்த ராசி எல்லாம் வாசிக்கிறது, இனி தேவையில்லாத ஆக்களிடத்துல எல்லாம் போய் அவர்களிடத்தில் அபிப்பிராயங்கள் கேட்டு தெரிகிறது. ஒப்பீனியன்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், நான் இப்படி நினைக்கிறேன், அவ இப்படி நினைக்கிறா, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எல்லா அபிப்பிராயத்தையும் வாங்கி எடுத்து மனம் குழம்பி சுழறது கிடந்து அபிப்பிராயங்கள், ஒப்பீனியன்ஸ். தேவன் என்ன சொல்கிறார், தேவன் என்ன ஏற்கனவே கூறியிருக்கிறார், என்னுடைய நிலைமை என்ன, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அதுகள் ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் ஏற்கனவே அவர் தயார் பண்ணின அந்த நல் செயல்கள், வேலைகள், அவைகளை நாம் செய்யும்படிக்கு, அவைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும்படிக்கு,
to be busy with those things which God has called us to do. நம்மை அழைத்தார், நம்மை தமது கரத்தினாலே மறுபடியும் சிருஷ்டித்தார். அவரது கைவேலையாயிருக்கிறாய். His workmanship. பாத்தீங்களா, அவரது கைவேலை. நம்முடைய எதிர்கால வாழ்க்கை திட்டங்களின் சம்பவங்களை ஏற்கனவே தேவன் தயார் பண்ணியிருக்கிறார். ஆகையினாலே உன்னுடைய ஊழியத்தை நீ உற்பத்தி பண்ணாதே, நீயாக ஒரு ஊழியத்தை தெரிந்து கொள்ளாதே. தேவன் உன்னுடைய உனக்காக வைத்திருக்கும் அந்த வேலையை, அந்த நல்ல செயலை எபேசியர் 2:10 நீ கண்டுபிடிக்க வேண்டும். You got to discover your calling. God plans our calling, our ministry, what it should be, என்ன விதமான ஒரு வேலை என்பதை. ஆனால் நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். We should discover it. நாங்கள் உற்பத்தி பண்ண போனால் அது பாரதூரமான ஒரு நிலையிலே வந்து முடியும். தேவன் உன்னையும் என்னையும் எந்த குறிப்பிட்ட வேலைக்காக ஏற்கனவே ஏற்பாடு பண்ணின அந்த நற்செயல்களுக்காக நம்மை மறுபடியும் சிருஷ்டித்தாரோ, அவைகளை நாங்கள் கண்டுபிடிக்கும் வரை, அவைகளை கண்டுபிடித்து அவைகளிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கும் வரை, நம்முடைய வாழ்க்கையிலே விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன், நிம்மதியில்லாத நிலைமை, வெற்றிடம் இருதயத்திலே இவைகள் நிறைந்திருக்கும். ஏந்தோறு தேவனுடைய பிள்ளைக்கும் பரலோக ராஜ்யத்தின் அந்த சமாதானமும் அந்த களி கூறுதலும் இருக்க முடியாது. இருந்தால் யாராவது சொன்னால் அது போலியாகவே இருக்கும். என்ன சாத்தான் திறமாக அதை காப்பி அடிப்பான். ஆத்மாவுக்குள்ளே, மனம் சித்தம் உணர்ச்சிக்குள்ளே அந்த குழுகுழுப்பை போடுவான். தாங்கள் செய்து கொண்டிருக்கும் தங்கள் அந்த உற்பத்தி பண்ணிய அந்த வேலையிலே, அந்த ஊழியத்திலே, அல்லது அவர்களது ஆவிக்குரிய ஜீவியத்திலே, நான் இத்தனை அதிகாரம் வாசிக்கிறேன், இன்ன பாட்டை படிக்கிறேன், இப்பொழுதும் இந்த பாட்டை கேட்டு வந்தேன், அதிலே அவர்கள் திருப்தி அடைவார்கள், திருப்தி அடைய பண்ணுவார். பாட்டுகள் கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் இன் தட், அதிலே நீ திருப்தி அடைந்திருக்கிற தேவனுடைய நற்கிரியைகள், அந்த செயல்கள் செய்யும் அந்த வாழ்க்கை திட்டத்திலே, நாளாந்த அந்த வாழ்க்கையிலே நாம் ஈடுபட்டிருக்கும் நேரத்திலே தான் மெய்யான அந்த திருப்தி நம் இருதயத்திலே வரும். உன்னுடைய வரங்களும் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதற்காக உன்னை அழைத்தார், அதற்காக உன்னை செதுக்கி உன்னை உற்பத்தி பண்ணினார். என்னையும் அது இல்லாமல் நாங்கள் வேறு பக்கத்தில் போற நேரத்தில் எப்படி எங்களுக்கு சமாதானம் வரும், எப்படி வர முடியும்? வந்ததுண்டானால் அது வஞ்சிப்பு. ஸோ அதை கண்டுபிடிக்கும் வரை நமது வாழ்க்கையிலே திருப்தி இருக்காது. நம்முடைய அழைப்பை, அதாவது அவர் என்ன செயல்களுக்காய் நம்மை அழைத்தாரோ, அதை கண்டுபிடிக்கும் வரை நமக்கு நிம்மதி இல்லை. அதை கண்டுபிடிக்கும் நேரத்திலே ஒரு தேவ பயமுள்ள, ஒரு கடமைப்பட்டு இருக்கிற அந்த நிலை உனக்குள்ளாக உண்டாகும். A fearful responsibility. உனக்கு தெரியும் அதை நீ செய்யாவிட்டால் நீ தேவனுக்கு முன்பாக அந்த நாளிலே நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஏக்கம் உன் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். உங்களை எல்லா பழிகளுக்கும் நான் நீங்களாக்கி இருக்கிறேன், ஒன்றையுமே மறைக்காது நான் சத்தியத்தை உள்ளபடி எல்லாவற்றையும் முழுவதுமாய் உங்களுக்கு அறிவித்தேன் என்று பவுல் எத்தனை தடவை சொன்னான். அழுகையோடும் கண்ணீரோடும் நாள்தோறும் அவர்களை எச்சரித்தான்.
ரோமன் முதலாம் அதிகாரம் 14 வசனத்திலே அந்த தேவனுடைய செய்திக்கு நற்செய்தியை அறிவிப்பதிலே நான் கடமைப்பட்டிருக்கிறேன், அதாவது நான் கடனாளியாயிருக்கிறேன் என்று சொல்கிறான். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்று மறுபுறப்படைந்த ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு கடனாளிகள். We are debtors. நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். சில ஆக்கிட்ட காசு வாங்குறோம் இல்லையா, அதுபோல் கொடுக்கும் வரை நாங்கள் கடனாளிகள் இல்லையா? அதே விதமாக எங்களுக்கு நற்செய்தியை தேவன் கொடுத்தபடியினாலே, நாம் இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு வந்ததினாலே நாம் தேவனுக்கு முன்பாக கடனாளிகளாக இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை திருப்பும்படி காண்டவர் சொல்லவில்லை, அவர்களை மாற்றும்படி காண்டவர் சொல்லவில்லை. அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கப்பட வேண்டும். கேள்விப்படாமல் எப்படி விசுவாசிப்பார்கள்? தேவனுடைய அழைப்பை திட்டத்தை நாம் கண்டுபிடிக்கும் பொழுது அவர் என்ன செயல்களை நாங்கள் செய்யும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுபிடித்து அதிலே இறங்கும் பொழுது மெய்யாகவே நம்முடைய ஜீவியம், நாளாந்த ஜீவியம் ஒரு பரபரப்புள்ளதாக, நிம்மதி உள்ளதாக, நிறைவு உள்ள ஒரு ஜீவியமாக அமையும். In other words, life will not be boring. சிலாங்க சொல்லுவாங்க, சரியான போர் அடிக்குது, அலுப்பா இருக்குது. It will never be boring. அதான் அந்த சொல்லு. ஏன்? தேவன் அதற்காகவே அழைத்தபடியால் தேவன் உன்னை அவரது சமாதானத்திலே, கழிகூறுதலிலே, அவரது பிரசன்னத்தில் இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பார், அவரது திட்டத்தில் இருந்த நாட்களை இருந்திருக்கிறாயா? முதல்ல இப்பொழுது உனக்கு அதே அப்போது நேரத்தில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் திருப்தி இருந்ததானால் அது வஞ்சிப்பாகத்தான் இருக்க முடியும். கள்ளநோட், கள்ள சிரிப்பு, வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமாதானம், உலகத்திலே இருக்குது ஒரு சமாதானம், வஞ்சிப்பு. சரி, சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்காங்க, அன்னைக்கு சமாதானமா இருக்கா? அடுத்ததாக ரோமர் 8:28 வசனம், இது அநேகம் பேர் இதை சொல்லி, அநேகமான தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாங்களை தேற்றிக் கொள்ளுவார்கள். எங்களது கையாலே எங்கள் தலையை தடவுகிற மாதிரி ரோமர் 8:28 பலருக்கு பிடித்த ஒரு வசனமும், ஆனால் பலர் தப்பு அபிப்பிராயம் கொண்டிருக்கிற வசனமும் தான். அன்றியும் அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏற்றபடி நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னும் ஒரு தடவை வாசிக்க போகிறேன், அழைப்பு வருது, அதில் கொஞ்சம் கவனிச்சுக்கோள். அன்றியும் அவருடைய நோக்கத்தின்படி, ஹிஸ் பர்பஸ், அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேற்றபடி நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்போ இங்க ஒரு ஜனக்கூட்டத்துக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று தேவன் கூறுகிறார். ஆனால் இந்த சகலதும் நன்மைக்கேதுவாக இவர்களுக்கு நடக்கிறதுங்கிறது, இந்த ஜனக்கூட்டம் எவ்விதமான ஒரு நிபந்தனைக்குள்ளாய் வர வேண்டும் என்று தேவன் அங்கே போட்டிருக்கிறார். அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், தேவனிடத்தில் அன்பு குறைவர்களாக இருக்க வேண்டும். ரெண்டில் ஒன்று இருந்தால் காணாது, ரெண்டும் தேவை. இன்றைக்கு பாருங்க, எங்கேயாவது ஒரு காரியம் ஏதாவது நடந்தால் ஏதாவது இதை கடைசியில் கொண்டு போய் கொடுப்பா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கும், இது ஒரு நன்மை. இதில்
பிசாசு போட்டு தாக்குறது அந்த குடும்பத்தை. பயங்கரமாய் அங்கே பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. எல்லா நன்மைக்கும், எல்லா நன்மைக்கும் என்று அந்த பழமொழி படுகொலை, அது சாத்தான். நீயும் அப்படி உன் வாழ்க்கையிலே நடந்தது எல்லா நன்மைக்கு என்று எடுத்திருந்தால் நீ வஞ்சிக்கப்பட்டாய். இங்கே தேவன் நிபந்தனைகளை போடுகிறார். அன்றியும் தம்முடைய தீர்மானத்தின்படி, நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும், அவரிடத்திலே அன்பு கூறுபவர்களுக்கும் பாத்தீங்களா, ரெண்டு நிபந்தனையும் நடக்கிறது. சகலது முன் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சிலர் தங்களுடைய சாதாரண கிறிஸ்தவ ஜீவியங்களை ஜீவிச்சு போட்டு ஏதாவது ஒன்று நடந்து, ஏதாவது ஒன்று காணாமல் மறந்து போச்சுது, அல்லது யாராவது விட்டு போயிட்டினோம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே வந்தது, அப்படி வந்தது, எல்லாம் நன்மைக்காம். நீ முதல்ல அழைப்பிலே இல்லை, அழைப்பை குறித்து கவலையே இல்லை உனக்கு. உனக்கு என்ன நன்மைக்கு நடக்கிறது? நீ அழைப்பில் முன்னேறி கொண்டு போகிறாயா? அவரது அழைப்பில் இருக்கிறாயா? அந்த அழைப்பின் பாதையில் போகிறாயா? அவர் அழைத்த அழைப்பை கண்டுபிடித்தாயா? அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாயா? இல்லை. அப்போ போகிற இடத்துல ஒரு ஆக்சிடென்ட், நன்மைக்கு எதுவாய் நடந்தது? கால் உடைந்தது, நன்மை. நோய் வந்தது, நன்மை. அப்ப எல்லா நன்மைக்கு எதுவாய் நடந்தால் எதற்காக இயேசு அங்கு பெங்குமாய் திருந்து குணமாக்கினார்? விடலாமே, இது நன்மைக்கு. குஷ்ரோகி அது அப்படியே, ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது இதில். அவரது நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் அழைப்பை பார்த்தேன், அவரில் அன்பு கூறுபவர்களுக்கு மட்டும்தான் சகலதும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். இன்றைக்கு இந்த ரோமர் 8:28 சும்மா கோட் பண்றதை விடு. உன்னை கேள், நீ அழைப்பில் இருக்கிறாயா? அழைப்பை கண்டுபிடித்தாயா? அதை செய்து கொண்டிருக்கிறாயா? உனக்கு சரி. நீ அதை செய்து கொண்டிருக்காமல் நீ அவர்களை அன்பு கூறாமல் இருக்க முடியாது. நீ அவர்களை அன்பு கூர்ந்திருக்கிற படியினால தான் அதிலே இருந்து நெருக்கத்தின் மத்தியிலும் நீ அவர் அழைத்த அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்டவர்களுக்கு நடக்கிறது சகலது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவன் பவுலை பல நெருக்கங்கள் கூட வழி நடத்தினார். கப்பல் சேதம் வந்தது இல்லையா, எத்தனையோ அடிகள் விழுந்தது. ஆம், ஆனால் சகலதும் அவனுக்கு நன்மைக்கு எதுவாய் நடந்தது. ஏன்? அவன் பல இடங்களுக்கு அந்த நற்செய்தியை அறிவிக்க வேண்டியதாக இருந்தது. தேவனுடைய வல்லமை அவர்கள் ருசிக்க வேண்டியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய நாமத்துக்காக எவ்வளவு பாடுகளை அவன் அனுபவிக்க வேண்டும் என்றும் இயேசு ஏற்கனவே கூறியிருந்தார். சோ மறுபடியும் சொல்கிறேன், அந்த நிபந்தனைகளுக்குள்ளாய் வருகிறவர்களுக்கு மட்டும்தான் சகலது நன்மைக்கு எதுவாய் நடக்கும். ஆமாம், யோசேப்பு அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவருடைய திட்டத்திலே அவன் இருந்து கொண்டு அவரையும் நோக்கி பார்த்ததினாலே அந்த தீமைகள் அனைத்தையும் நன்மையாக முடிய பண்ணினார். அவர்கள் தீமை செய்தார்கள், ஆனால் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார். ஏன்? அவன் தேவனையே நோக்கி பார்த்தபடியே இருந்தான். ஆமென். சோ only when we are walking in his calling and fulfilling our purpose does everything work together for good. அவரது நோக்கத்தை நிறைவேற்றும் அந்த பாதையிலே, அவர் அழைப்பிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுது சகலமுமே நன்மைக்கு ஏதுவாக நமக்கு நடக்கும். தேவனுடைய நோக்கங்களுக்கு, திட்டங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும். அதை விடுற காரியங்களை விட்டு, செய்ய வேண்டிய காரியங்களை செய்து, எப்படியோ அந்த ப்ரையாரிட்டிஸ், முக்கியமான அந்த காரியங்களை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். மார்த்தாள் மாதிரி இருக்காது. சில நல்ல வேலைகளையும் அந்த நேரத்தில் செய்யக்கூடாது. Even the good things you got to avoid, because they say, you know, there's a saying that certain good things are the enemy of God's best. தேவனுடைய மகத்தான தரமையான காரியங்களுக்கு சில நல்ல காரியங்கள் எதிரியா இருக்கிறது.
ஸோ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த தேவனுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறத்தக்கதாக. தேவன் தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார், அதை அவர் மாற்றி அமைக்க மாட்டார். சரி, அமெரிக்காவிலே புள்ளி விவரத்தின்படி 280 பேருக்கு ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கிறான். அதே நேரத்தில் அமெரிக்காவை விட்டு வெளியே, அதுவும் ஆசியா இப்படி மற்ற இடங்களிலே 450,000 பேர்களுக்கு ஒரு ஊழியக்காரன். One minister for 450,000 people. எந்த இடத்திலே இனி ஜீவிக்க விரும்புகிறாய்? நீ தொடர்ந்து பைபிள் ஸ்டடி செய்து கொண்டு இருக்கலாம், தொடர்ந்து கேசட் கொண்டு இருக்கலாம், தொடர்ந்து நீ சபைக்கு போகலாம், நீ காணிக்க போடலாம். ஆனால் தேவனுடைய இருதயத்தின் துடிப்பு ஆத்மம், சோல்ஸ், சோல்ஸ், ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டுமே, அல்லது அறிவிக்கப்படாவிட்டால் நித்தியத்துக்கும் அவர்கள் மடிந்து போவார்கள். சபைக்கு கொடுக்கப்பட்ட பெரிதான பொறுப்பு இதுதான். ஒவ்வொரு விசுவாசிக்கும் மேல் விழுந்த இந்த பெரிதான பொறுப்பு இதுதான். இந்த உலகத்திலே அறவாசி, ஹாஃப் த பாப்புலேஷன், ஜனத்தொகைக்கு அறவாசி ஜனத்தொகை தேவனுடைய நற்செய்தியை ஒரு தடவை கூட இன்னும் கேட்கவில்லை. நாட் ஈவன் ஒன்ஸ், ஒரு தடவை இன்னும் கேட்கவில்லை. நாம் எதற்காக இரண்டாம் மூன்றாம் தடவை கேட்க வேண்டும்? ஏன் நாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழமையிலும் மூன்று நாலு தடவை கேட்க வேண்டும்? என் இடையிலும் நாங்கள் வேறு காரியங்களை தொடர்ந்து கேட்க வேண்டும்? இதோ இந்த மனுஷன் 50 வரை ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லையே. பிரான்ஸ் தேசத்திலே நான் அறிந்தேன், அநேகம் பேருக்கு வேத புத்தகம் இருக்குன்றே தெரியாதான். அந்த விதமாக நவீன உலகம் மாறி இருக்கிறது. They can't even know this present generation that there is a Bible. அவ்வளவு படுமோசமான நிலைக்கு வந்திருக்கிறது இந்த டெக்னாலஜி. அவ்வளவு எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பெருகி காரியம் இப்படியாக இருக்கும் பொழுது அறுபடி மிகுதி வேலையாட்களை சொற்பம் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படியானால் எவ்விதமான ஒரு இடத்திலே நாங்கள் அவருக்காக எங்களை ஒப்புக் கொடுக்க சித்தமாக இருக்கிறோம், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக இங்கு வந்தாய்? எதற்காக நீ இதை கேட்கிறாய்? ஏன் ஒவ்வொரு நாளிலும் வேத புத்தகத்தை வாசிக்கிறாய்? ஏன் உனக்கு ரட்சிப்பு கிடைத்தது? ஏன் இந்த செய்தியும் இன்றைக்கு நீ கேட்கிறாய்? ஏன் இதை மறுபடியும் கேட்கிறாய்? ஏன் இந்த செய்தி உன் கரத்திலே கிடைக்கும்படிக்கு தேவன் செய்திருக்கிறார்? உன்னுடைய நண்பர்களுக்கு இது கிடைக்கவில்லை, இனத்தவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கவில்லை, ஏன் உன் கரத்திலே கொடுக்கப்பட்டது? கேட்கும் வசதியையும் ஏன் தேவன் கொடுத்தார்? எதுவும் தற்செயலாக நடக்கவில்லை. வேதம் சொல்கிறது அனுப்பப்படாவிட்டால் இவர்கள் போக மாட்டார்கள், யாராவது பிரசங்கிக்காவிட்டார்கள் அவர்கள் கேட்க மாட்டார்கள். இயேசுவை குறித்து, இயேசுவை குறித்து கேள்விப்படாவிட்டால் எப்படி அவர்கள் விசுவாசிப்பார்கள்? அந்த பொறுப்பை தேவன் தேவதூர்களிடத்திலே கொடுக்கவில்லை, நம்மிடத்திலே கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்தார். அனைவரும் நினைக்கிறது பாஸ்டர்ஸ் பொறுப்பு இவைகள் என்று சொல்லி, whether it's Benny Hinn or let it be any evangelist. உலகம், no, it's your responsibility, my responsibility. It is very serious. மிகவும் பாரதூரமான காரியம். சபை, அநேகமான சபைகள் தூங்கிக் கொண்டிருக்கிறது. நாலு சுவர்களுக்குள்ளாய் இவர்கள் பாடல்கள் படித்து வார்த்தைகளை மறைந்து கொண்டு ஒவ்வொரு கிழமையும் கடந்து போகிறது, மாதங்கள் கடந்து போகிறது. இயேசுவின் வருகையோ சீக்கிரம். உன்னுடைய அழைப்பின் முற்றுப்பெறுதல், உன்னுடைய அழைப்பு நிறைவேறுவது எவ்வளவு நீ அந்த அழைப்புக்காக உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயோ, யோர் டெடிக்கேஷன், அதிலே தான் தங்கியிருக்கிறது. எவ்வளவு தூரத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயோ, உன் வாழ்க்கை தேவனுடைய அழைப்புக்காக, அதிலே தான் தங்கியிருக்கிறது. உன் அழைப்பு நிறைவேறுகிறதும் நீ நிறைவேற்றி முடித்து நீ அவரண்டை சேருவதும். நான் நம்முடைய மாமிசத்துக்கு விதைத்தால் மாமிசம்தான் அறுப்போம். மாமிசத்துக்கு விதைக்கிறவன் மாமிசத்தை, அதனாலே பலவிதமான கரப்ஷன், அழுக்கான காரியங்களை அவன் அறுப்பானே. இந்த மாமிசம் அழிஞ்சு போகிற மாமிசம். ஆவியிலே விதைக்கிறவன் ஆவிக்குரிய காரியங்களையே அறுப்பான். இது காசை பற்றி சொல்லலை. சாகல் எடுத்தோடனே விதைக்கிறோம்னு சொன்னோட காசு எடுத்து தான் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சிந்தனைகள், உன்னுடைய பேச்சுக்கள், நீ வாங்கும் காரியங்கள், சகலதும் நீ எதையோ விதைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆவிக்கென்று விதைக்கிறவன் அதிலே ஆவியா. இப்ப இந்த மாமிசத்தில் அநேகமாக விதைக்கிறார்கள். படியினால்தான் அநேக பேர் அன்றைக்கு சோமியிலாம இருக்கிறாங்க சபையில். ஏ, சரீரம் அழிஞ்சு கொண்டு போகுது இல்லையா? வாழ்வு கண்டு அதில் விதைச்சான்னு சொன்னா ஏன்னு அவங்க என்னத்தை பற்றி, ஏதோ ஒரு காரியத்தில் இந்த சரீரத்துக்குரிய காரியங்களை குறித்து தான் இவர்கள் கவலை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சாப்பாடோ உடுப்போ அல்லது இருக்கும் இடமோ எதுவோ அதனுடைய சௌகரியங்களையே, அதுதான் முழுவதுமாக அட்வர்டைஸ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா டிவியில் உலகெங்குமே. அதிலே தான் பிடிபடுகிறார்கள். அதனாலே தான் அநேகம் பேர் சோமில்லாமல் இருக்கிறாங்களா. ஏன், மாமிசத்தில் என்ன இருக்குது? நோய் வந்து கரப்ஷன், அழிவு, அதானே அதுலேருந்து வருது. மாமிசத்துங்கிற விதைக்கிறார், சிக்னஸ் இஸ் கரப்ஷன் ஆஃப் த ஃப்ளாஷ். மாமிசத்தினால வரும் அழிவு. ஸோ சகோதரர்களே, நம்முடைய அர்ப்பணமும் நம்முடைய ஒப்பு கொடுத்தலும் முழுவதுமாக நாங்கள் பேசுகிற பேச்சுக்கும் நாங்கள் படிக்கும் பாடல்களுக்கும் ஒன்றில் போகிறதா இருக்க வேண்டும். பாடல் ஒன்று படிக்கிறது ஜீவிக்கிறது வேறு மாதிரி. பைபிள் ஸ்டடி நேரம் சீரியஸாக கேட்கறது, அதுக்கு பிறகு வாழ்க்கை வேறு மாதிரி. இது சரி வராது கனகாலம். ஸோ நாங்கள் மேலே திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய தேவ அழைப்பை கண்டுபிடிப்பது, டிஸ்கவரிங் யோர் கால், யோர் காலிங். ரோமர் 12 அதிகாரம் 1-2 வசனங்கள். எனவே சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தூய்மையும் தேவனுக்கு விருப்பமான வாழும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, ஜீவ பலி. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை மன்றாடுகிறேன். அதை ஒரு கட்டளையாக, பலாத்காரமாக தேவ ஆவியானவர் பவுலின் மூலமாக சொல்லாமல், அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். Now the words I beg you, உங்களை கெஞ்சி கேட்கிறேன். தேவன் இவ்வளவு காரியங்கள் செய்திருக்க, இது ஒரு கஷ்டமான காரியமா நாம் செய்வதற்கு? என்னவாம், இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஆவிக்குரிய ஆராதனையாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் சரீரங்களை, உங்கள் உடலை தூய்மையும் தேவனுக்கு விருப்பமான வாழும் பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு பலி செலுத்தும் பொழுது அது மெய்யாகவே அந்த பலியாக ஒப்புக் கொடுக்கப்படும் அந்த பொருள், அதனுடைய ஜீவன் சாக வேண்டியதாக இருந்தது. அந்த பலிப்பொருள் அந்த பீடத்தில் வைக்கும் பொழுது அது செத்ததாக இருந்தது. It's not living at that time. ஆனால் அதை ஒப்பாக எடுத்து தேவாவியானவர் சொல்கிறார், நீங்கள் அந்த ஜீவனை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜீவன் இல்லாமல் அந்த செத்த பலியாக அந்த மிருகங்கள் அங்கே பலிபடத்தில் வைக்கப்படுகிறது போல அல்ல, உங்கள் சரீரங்களை வாழும் அதாவது ஜீவனுள்ள பலியாக அந்த பலிபடத்தில் வையுங்கள். தேவன் ஜீவனுள்ள பலியை அவர் விரும்புகிறார். அப்போ இங்கே வந்து முக்கியமாக எங்களுடைய சரீரம் தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். சரீரம், the focus is on the body. தூய்மை உள்ள சரீரமாக விருப்பமான பலியாக அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலியாக நாங்கள் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். பலிபீடத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பலியை பலிபீடம் தான் தூய்மையாக்குகிறது. மத்தேயு 23:19 மதிகேடரே பார்வையற்றோரே அல்லது மாயக்காரரே, இது முக்கியம் காணிக்கையோ காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமோ? பார்த்தீங்களா, என்ன ஒரு காரியம் பலிபீடத்தில் வைக்கப்படுகிறதோ அந்த காரியம் தேவனாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்ப நாங்கள் தேவனுடைய ரட்சிப்பை பெற்று மெய்யாகவே நம்முடைய சரீரத்தை பலிபீடத்திலே வைக்கிறதுனாலே ஒவ்வொரு நாளிலும் அதை பலிபீடத்துக்கென்று ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதுனாலே நம்முடைய சரீரத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக சுத்தமாக்குகிறார். அவர் விரும்பத்தக்க பலியாக அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் பலிபீடம் அந்த பொருளை அல்லது நம்முடைய சரீரத்தை தூய்மையாக்குகிறது. அதுதான் நாங்கள் இப்பொழுது மத்தேயு 23:19 நாங்கள் வாசித்தோம். ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு முன்பதாக நாங்கள் எங்கள் சரீரங்களை அசிங்கமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். பாலியல் பாவங்களிலே, வேசித்தனங்களிலே, அல்லது விபச்சாரங்களிலே, புகைத்தலிலே, மதுபானத்திலே, பெருந்திண்டியிலே, இன்னுமாக போதை வஸ்துக்கள், ட்ரக்ஸ், இப்படி பல காரியங்கள், ஆண் புணர்ச்சி பெண் புணர்ச்சி எதுவும் எடுத்துக்கொள்ளலாம். இவைகள் யாவும் நேரடியாக சரீரத்தை கெடுக்கும் காரியங்கள், சரீரத்தை அழுக்காக்கும் அசுத்தமாக்கும் காரியங்கள். ஆனால் ரட்சிப்பு அடைந்தது நாங்கள் இந்த சரீரத்தை பலிபீடத்திலே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாளாந்த அந்த அர்ப்பணத்திலே ஆண்டவரே என் சரீரத்தை நான் ஜீவ பலியாய் உமது பலிபீடத்திலே நான் வைக்கிறேன், நீரே அதை எடுத்துக்கொள்ளும், நீரே அதை எடுத்து போய் நீரே சொந்தக்காரன் என்று சொல்லும் பொழுது தேவன் அதை தூய்மையாக்குகிறார், அதை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது அவருக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு பின்பு இந்த சரீரம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் எடுக்கிறதில்ல, தேவன் தாமே கர்த்தர் தாமே அதை தீர்மானம் பண்ணுகிறார். இந்த சரீரத்துக்கு என்ன சாப்பாடு கொடுக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்கிறதல்ல, கர்த்தர் தாமே அதை தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு என்ன உடை தேவை என்று நாங்கள் தீர்மானிக்கிறதல்ல, எப்படியான உடைகளை நாங்கள் உடுத்தி அலங்கரிக்கலாம் என்று நாங்கள் தீர்மானிக்கிறதல்ல, கர்த்தர் தாமே அதை தீர்மானிக்கிறார். அதாவது இப்பொழுது சகலதும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். He undertakes everything. ஏன்? கர்த்தர் சரீரத்துக்குரியவர், சரீரம் கர்த்தருக்குரியதென்று வார்த்தை சொல்கிறது. So when we surrender like that, He takes over. He decides where you should go, what you should wear, what you should eat,
The Lord decides. ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், சகலத்தையும் நாங்கள் அதை தீர்மானம் எடுத்து எங்களுடைய விருப்பங்களை செய்கிறோம். அதனாலே அவருக்கு விருப்பமான பலியாக அது ஒப்புக் கொடுக்கப்படுகிறதில்லை. நீ எங்கே போகிறாய், எந்த இடத்துக்கு போகணும் என்று சொல்லியும் உன் சரீரத்தை கொண்டு நீ தீர்மானம் எடுக்கிறதில்லை, அவரை தீர்மானம் எடுக்கிறார். அதாவது நாங்கள் அவருக்குள்ளாகி சரீரத்தை ஒப்புக் கொடுத்து அடங்கி இருக்கிற நேரம் தேவ ஆவியானவர் வார்த்தை மூலமாகவும் இன்னும் வேறு வழிகளிலும் அவர் நமக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இருதயச்சலை நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சரீரத்துக்கு சொந்தக்காரராக இருந்தால் இந்த சரீரச்சிலே குடியிருக்கும் நாம், அதாவது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆவியிலே குடியிருக்கும் கர்த்தர், அவர்தான் இந்த சரீரத்தை மெயின்டெனன்ஸ், அதாவது அதை பாதுகாக்கவும் அதை நாளாந்தம் அதை போஷிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறார். He is responsible for his maintenance because he is the owner. ஆனால் அவர் வாடகைக்கு இருந்தால் நம்முடைய சரீரத்திலே இந்த சரீரத்தை பாதுகாக்கவோ அல்லது அதை போஷிக்கவோ அதை கவனிக்கவோ அவர் கடமைப்பட்டவர் அல்ல. If he is renting your body, say that. சரீரம் மிக முக்கியம் இந்த உலகத்திலே நாம் ஊழியம் தேவனது வேலையை செய்வதற்கு. அதனால் தான் கர்த்தர் சரீரத்தை கொண்டு வந்து கேட்கிறார். ரட்சிப்புக்கு பின்பு அவர் பலாத்காரம் பண்ணுகிறதல்ல, அதான் அவர் தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இயேசுவையே சிலுவைக்கு அனுப்பினவர் நமக்காக நம்மை மீட்டுக்கொள்ள. அப்படி செய்தவருக்கு நாம் எங்களுடைய சரீரங்களை ஒப்புக் கொடுக்கிறது கஷ்டமான காரியமா? மற்ற பகுதியிலே அசுத்தாவிகள் அவைகளுக்கும் இந்த உலகத்திலே கிரியை செய்ய சரீரம் தேவை, அது தேடிக்கொண்டு தெரியுது. அது ஒரு 600 பேரில் 6000 பேரும் ஒரு சரீரத்துக்குள்ள போடுறதுக்கு ரெடி ஆயிருக்குது. அது எங்கேண்டு பார்த்து கொண்டு இருக்குது பருந்து மாதிரி. ஏன் இந்த உலகத்திலே தங்களுடைய வேலைகளை நடப்பிக்க சரீரம் தேவை. இப்போ பாருங்க எவ்வளவு சரீரத்துக்கு டிமாண்ட் பாருங்க. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக நாளாந்தும் அவரது பலிபீடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எங்களுடைய மனம் புதிதடைய ஆரம்பிக்கிறது. ரோமர் 12:2 அனைவருடைய மனம் புதிதடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்டா நாங்கள் எல்லாரும் சாதாரண சபை கூடுதலிலே தங்கியிருக்கிறோம், முணுமுணு என்கிற ஜபத்திலே தங்கியிருக்கிறோம், தேவனுடைய அடிப்படையான உண்மைகளிலே தங்கியிருக்கிறதில்லை. ஆவியானவர் ஒன்று சொல்கிறார், சபை இன்னும் ஒன்று செய்கிறது. பிரச்சனை என்றால் இயேசுவை கூப்பிடுகிறோம், பிரச்சனை இல்லாட்டி பாடல் படிக்கிறோம் இல்லையே. ரோமர் 12:2 நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நடவாமல் இந்த உலகத்தின் வாழ்க்கையின் வழக்கத்தின்படி, இந்த உலகத்தின் வாழ்க்கை போக்கின்படி, அவர்களுடைய சிந்தனைகளின்படி, அவர்களுடைய நாளாந்த ஜீவியத்தின்படி நீங்கள் நடவாமல் தேவனுடைய நன்மையும் இனிமையும் நிறைவுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதுப்பிக்கப்படுவதனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறதன் மூலம் நம்முடைய மனம் புதிதடைவதற்கு வழி திறக்கப்படுகிறது தேவனாலே. சரீரத்தை ஒப்புக் கொடுத்ததன் பின்பு நாம் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் இதை செய்ய ஆரம்பிக்கிறார். நாங்கள் வேறு விதமாய் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த உலகம் ஒரு விதமாய் யோசிக்கிறது, ஆனால் ஜீவபலியாய் சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவரிலே தங்கியிருக்கும் பொழுது நாளாந்தம் நாம் வேறு விதமாக சிந்திக்க ஆரம்பிப்போம். அப்படிப்பட்டவர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் அப்படியா சொன்னார்கள், மற்றவர்களுடைய அபிப்பிராயங்கள் ஒப்பீனியன்ஸ், அவர்களுடைய ஆலோசனைகள், அதிலே நாம் தங்கி இருக்கிறதில்லை. நாம் வித்தியாச வழியிலே நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். புதிதடையாத மனம், அது சுயநலம் உள்ள ஒரு மனம், செல்ஃபிஷ். அது சுயத்தை மையமாய்க் கொண்ட ஒரு மனம், செல்ஃப் சென்டர்ட். நான் என்கிற அந்த ஆணவம் அந்த அதை மையமாய்க் கொண்ட நான், என் வாழ்க்கை, என் குடும்பம், என்னுடைய வேலை, என்னுடைய பணம், என்னுடைய பிள்ளைகள், எல்லாம் என்னுடைய. செல்ஃப் சென்டர்ட். தி அன்ரீனியூட் மைண்ட் இஸ் செல்ஃப் சென்டர்ட், செல்ஃபிஷ். குடும்பத்திலும் இதே மாதிரி தான். புருஷன் மனைவி கிடையிலே இந்த திருமணத்தினாலே எனக்கு என்ன கிடைக்கும், நீ எனக்கு என்ன செய்தாய், நீ அதை செய்தாயா, நீ என் அப்படி செய்யவில்லை, நீ என் அப்படி பேசவில்லை, நீ அதை நினைத்தாயா என்னை பற்றி, எல்லாம் நான் என்கிறதை மையமாக கொண்டது தான். இப்படியாக இந்த திருமணத்தினால் எனக்கு என்ன வரும் என்று நான் என்கிறதை மையமாய் வைத்து ஜீவிக்கும் ஜீவியம் நிச்சயமாக அந்த திருமணம், அதாவது அந்த குடும்பம் குலைந்து போகும். வாட் வில் ஐ கெட் அவுட் ஆஃப் திஸ், வாட் கேன் ஐ கெட், தி ஐ சென்டர்ட். ஆனால் புதிதடைந்த மனம், தேவனுக்கு இதனாலே எவ்வளவு மகிமை வரும் என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இயேசுனுடைய நாமம் இதனால் எப்படி மகிமை அடையும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இதனாலே விஸ்தாரப்படும், அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மகிமை இதனாலே வரும் என்றுதான் புதிதடைந்த மனம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. தேவன் எதை விரும்புகிறார், எதை அவர் என்னிடத்திலே கேட்கிறார், தேவன் என்னை குறித்து இதை குறித்து என்ன எழுதியிருக்கிறார், அவர் இதை குறித்து என்ன நினைக்கிறார், அவருடைய சித்தம் என்ன என்று இவைகளைத்தான் புதிதடைந்த மனம் சிந்திக்கிறதே. நான் எப்படி சபைக்கு ஆசீர்வாதமாயிருப்பேன், எப்படி பாஸ்டருக்கு நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வயது வந்தவர்களுக்கு நான் எவ்விதமாய் ஆசீர்வாதமாயிருப்பேன், வாலிபர்களுக்கு, இன்னும் அயலாருக்கு, இதைத்தான் புதிதடைந்த மனம் சிந்திக்கிறது. புதிதடையாத மனம் எதை சிந்திக்கிறது, சபை எனக்கு என்ன செய்தது, சபையில் அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படியானவர்கள் முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள், இவர்களது வாழ்க்கை போக்கு சரியில்லை, இப்படியெல்லாம் அது குழம்ப ஆரம்பிக்கிறது. ஏன், சுயநலம், சுயம் மையமாயிருக்கிறது. நாங்கள் எல்லா காரியங்களிலும், நாம் அனைவரும் அநேக காரியங்களிலே தவறுகிறோம் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் புதிதடையாத மனம் சுட்டி காட்டுகிறது. நம்முடைய மனம் புதிதாக்கப்படும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய சித்தம் அது இனிமையும் நிறைவும், நன்மையும் இனிமையும் நிறைவுமாய். மற்ற மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது, நன்மையும் பிரியமும் விரும்பத்தக்கதும் பரிபூர்ணமான பெர்ஃபெக்ட் சித்தமாக நாம் அதை கண்டுகொள்ளலாம். இங்கு மூன்று சித்தங்கள் அல்ல, தேவனுடைய ஒரே சித்தம். அது நன்மையாக இருக்கிறது என்று காணப்போகிறாய். ஆரம்பத்திலே இன்னும் தொடர்ந்து போகும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாகவும் இருக்கிறது, எனக்கும் அது விருப்பமான காரியமாக இருக்கிறது, இதில் நான் மிகவும் பிரியப்படுகிறேன் என்று சொல்லப் போகிறாய். அடுத்தது அது பரிபூர்ணம், இதுதான் மெய்யாகவே தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கைக்கு என்று சொல்லி நீ அதில் கழிகூறப் போகிறாய். ஏனென்றால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஒவ்வொருவருக்கும் அதுதான் நமக்கு வாழ்க்கையிலே சிறந்த ஆசீர்வாதம், த ஹையஸ்ட் பாயிண்ட் எங்களுடைய வாழ்க்கையிலே. நாங்கள் இதிலே போட்டிருக்குது பகுத்தறியத்தக்கதாக என்று, தட் வி மே ப்ரூவ் வாட் இஸ் தி குட் அக்செப்டபிள் அண்ட் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். பகுத்தறிகிறது என்று சொன்னால், யூ ஆர் கோயிங் டு நோ இட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ்.
அதாவது அனுபவத்தின் மூலமாக அவருடைய சித்தம் நன்மையும் பிரியம் உள்ளதென்றும் பரிபூர்ணம் என்றும் நீ அறிய போகிறாய். அனுபவத்துக்கூடாக உன் வாழ்க்கையிலே அது நீ அறிந்து கொள்வாய். தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் மனம் புதிதடையாமல் நாங்கள் ஜெபம் பண்ணலாம், நாங்கள் உபவாசம் பண்ணலாம், நாங்கள் வேத புத்தகமும் படிக்கலாம். ஆனால் நம்முடைய மனம் புதிதடையாமல் தேவ சித்தத்தை நாம் அறிய முடியாது. ஏனென்றால் தேவன் மனதிலே அவர் பேசுகிறவர் அல்ல. அவர் மறுபடியும் பிறந்த ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனாலே கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். அவர் நம்முடைய ஆவியோடு பேசுகிறார். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இப்பொழுது தேவனுடைய அந்த ஆலோசனை செய்தியை கேட்டு நம்முடைய மறுபடியும் பிறந்த ஆவி அந்த செய்தியை நம்முடைய ஆத்மா நமது மனதுக்கு அதை அங்கே பாஸ் பண்ண வேண்டும், அதை கொடுக்க வேண்டும். ஆனால் புதிதடையாத மனம் அதுக்கு பைத்தியம், அதை அதை ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தர் பேசியிருக்கிறார் என்றும் தெரியாது. ஆவி உறக்கத்தில் போய்விட்டது. பார்த்தீர்களா? God will never speak to our mind and that even to our unrenewed mind. புதிதாக்கப்படாத மனம், no way. ரோமர் 8:7 8:7 எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமானது, அது தேவனுடைய நியாய வியாதிகளுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாமிச சிந்தை, புதிதாக்கப்படாத மனம் தேவனுக்கு விரோதமான பகை. இட்ஸ் an enemy of God. மறுபுறப்பு, அதாவது புதிதடையாத மனம் நம்முடைய ஆத்மா இல்லையா, மனம் சித்தமுணர்ச்சிகள் தேவனுக்கு விரோதமான பகை, எதிரி. God will not share his secrets with an enemy. தேவன் தம்முடைய ரகசியங்களை எதிரியோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார். அதைத்தான் மனம் புதிதாகிறது மிக முக்கியமாயிருக்கிறது என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுக்கு மனம் புதிதடையாகாமல் இருக்கிறதன் காரணம் சரீரத்தை தங்கள் சொந்த விருப்பப்படி உபயோகிக்கிறார்கள். அதை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறதும் இல்லை. சும்மா வாயாலை சொன்னாலும் தங்கள் விருப்பத்தையே செய்கிறார்கள். ஆகையினாலே தேவ சித்தம் வெளிப்படுகிறதில்லை. அதனாலே தேவன் எதை செய்ய விருப்பமாயிருக்கிறார், தேவனுடைய திட்டம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு மறைபொருளாக இருக்கிறது. புதிதாக்கப்படாத மனம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையினாலே தேவன் எந்த ஒரு ரகசியத்தையும் அவர் வெளிப்படுத்த மாட்டார். 1 Corinthians 2:14 கூறுகிறது, இயற்கையான மனுஷன், அதாவது சாதாரண, the natural, அதாவது soulish, அவன் ஆவிக்குரிய காரியங்களை அறிய மாட்டான், அவைகள் அவனுக்கு பைத்தியம். அதனாலே தான் இன்றைக்கு இந்த மனம் புதிதடையாத ஏராளமான மறுபுறப்படைந்த பிள்ளைகள் சபையில் இருக்கிறதுனாலே பெரிய தொல்லை, பிரச்சனையும் வாக்குவாதமும் பிடிவாதமும் பிரிவினைகளும் சண்டைகளும் குற்றம் பிடிப்பதும் விரல் நீட்டுவதும் பிரச்சனையினாலே சபைக்கு வராமல் இருக்கிறதும். ஏதோ நாங்கள் தான் எல்லாவற்றிலும் மிக திறமையானவர்கள், அங்கே யூதாஸ் இருக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் வரமாட்டோம். இப்படியாக தங்களை இனி இல்லண்டு ஒரு பரிசுத்தவான் பரிசுத்த மாட்டியாக எண்ணி போகாமலும் இருக்கிறார் உலகங்கு. மனம் புதிதடையாத நிலைமை, மனம் புதிதடையாத நிலைமை. ஆனால் நம்முடைய சரீரம் தேவனுடைய பலிபடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாளாந்தம் நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய மனம் புதிதடைகிறது. தேவன் நம்முடைய ஆவியிலே தம்முடைய ஆலோசனைகளை அறிவிக்கிறார். மறுபுறப்படைந்த ஆவி என்ன செய்கிறது? அது நம்முடைய மனதுக்கு, ஆத்மாவுக்கு அதை அறிவிக்கிறது. தேவன் இதை செய்ய விரும்புகிறார். அப்பொழுது தேவனுடைய சித்தம் நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்போ எனக்கு நன்றாய் விளங்குகிறது, இப்போ எனக்கு நன்றாய் தெரிகிறது, தேவன் என்னை வழிநடத்த இந்த திட்டங்களை செய்கிறார். அவருடைய சித்தம் நன்மையும் பிரியமுள்ளதாயும் அது பரிபூர்ணமாயும் இருக்கிறது என்று அனுபவத்திலே நாம் கண்டுகொள்கிறோம். உன்னுடைய சிருஷ்டிகருக்கு மட்டும்தான் உன் வாழ்க்கையிலே எது உன்னை திருப்திப்படுத்தும் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஒருத்தருக்கும் தெரியாது. Only he knows what will satisfy your life. Only he knows. ஒருத்தருக்குமே தெரியாது. நீ எதையோ எல்லாம் பிடிக்கிறது கோடி தெரிகிறாய். உறவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், மனக்கோட்டையாக இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையிலே உன்னை திருப்திப்படுத்தக்கூடியது என்ன என்று உன் சிருஷ்டிகர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். அடுத்ததாக நாம் நம்முடைய அழைப்பை பண்படுத்த வேண்டும். கல்டிவேட் யுவர் காலிங். நாம் அதை பண்படுத்த வேண்டும். ஒரு ஒரு தோட்டத்தை பண்படுத்துகிற மாதிரி நாம் அதிலே வேலை செய்ய வேண்டும், அதை ஆயத்துப்படுத்த வேண்டும், அதிலே ஈடுபட்டிருக்க வேண்டும், முழு கவனத்தையும் அதிலே செலுத்த வேண்டும். ஏன்? அது பரம அழைப்பு, தேவனாலே கிடைத்த அழைப்பு. உன் ரட்சிப்பையும் அழைப்பையும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிக்க முடியாது. நீ ரட்சிப்பு அடைந்திருந்தால் நீ தேவனாலே அழைக்கப்பட்டும் இருக்கிறாய், குறிப்பான விசேஷமான ஒரு வேலைக்காக. ஆகையால் உன் வாழ்க்கையை உன்னுடைய அழைப்பிலே நீ கவனம் செலுத்த வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24 பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் என்றாலும் ஒருவனே பரிசை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். தேவ ஆவியானவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார்? உன்னை நான் அழைத்திருக்கிறேன், அது ஒரு ஓட்டம், இஸ் எ ரேஸ், அது ஒரு ஓட்டம், அதை அறிந்து கொள். முதல்ல நீ இப்ப ஓடிக்கொண்டிருக்கிறாயா என்று உனக்கு தெரியும். அல்லது ஆமை முயலும் அதனுடைய கதை தெரியும் தானே இல்லையா? ஓடிக்கொண்டிருக்கிறாயா உன் ஓட்டச்சிலை? அடுத்ததாக ஆவியானவர் சொல்கிறார், எல்லாரும் ஓடுகிறார்கள் ஆனால் ஒராள் தான் பரிசை பெறுகிறான். அங்க பார்த்து நாங்கள் ஆமையும் முயலும் ஓடிச்சது, ஆனால் ஆமைக்கு தான் பரிசு கிடைச்சது. முயல் களைச்சு போய் உறங்கிட்டு ஆமை அப்படி ஸ்டெடியாக போயிட்டே இருக்கு. ஆகையினாலே நீ பந்தய பொருளை பெறத்தக்கதாக, அந்த பரிசை பெறத்தக்கதாக நீ ஓட வேண்டும். அந்த பரிசை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. அங்கு நினைக்காதீங்க இந்த பரிசுன்னு அங்கே ஒரு ஏதோ ஒரு டிப்ளமா சர்டிஃபிகேட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி, பிரிண்டட் பை ஹெவன், சைன்ட் பை ஃபாதர் சன் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். நோ, ஒரு பெரிய ஒரு பொன்முடிய, இந்த உலகத்திலேயே காணாத ஒரு பொன், ஒரு தங்கம், டைமண்ட், ஹெவன்லி டைமண்ட், அதை கொண்டு வந்து உனக்கு மேலே போறேன். நோ, தேர் ஆர் கோயிங் டு பி ரிவார்ட்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த்ரூ அவுட் இட்டர்னிட்டி. நித்தியத்துக்குமாக அந்த பரிசை நீ அதிலே சந்தோஷமடைய போகிறாய், அதை உபயோகிக்கப் போகிறாய். எவ்வளவு பாரதூரமான காரியம் இருப்பார். இப்படி காரியம் இருக்கிறதுனாலே இந்த பரிசை பெற்றுக்கொள்ள நீ ஒரே மனமாக இந்த பந்தய ஓட்டத்தில் ஈடுபட வேண்டும். சிங்கிள் மைண்ட். You cannot have double mind or 10 minds. You cannot be a jack of all trades and master of none. எல்லாத்திலையும் கையை போட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை. முழு கவனத்தையும் அதற்கே செலுத்த வேண்டும். நீ பக்க வழியாய் திரும்ப முடியாது. சில சமயம் நாங்கள் கதைச்சு கொண்டு இருந்துட்டு காரில் போகிற நேரத்தில் நாங்கள் போக வேண்டிய அந்த எக்ஸிட்டை நாங்கள் விட்டுட்டு போகிறோம் இல்லையா? அல்லது திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பாமல் நேர போகிறோம் இல்லையா? ஏன்? எங்கள் கவனம் வேறு இடங்களிலே, எங்களது
மனமும் சிந்தனையும் கதையிலே போய்விட்டது. அதனாலே திரும்ப வேண்டிய இடத்தை மிஸ் பண்ணினோம். You get diverted. If the devil cannot destroy you, it'll divert you. You get deflected. போய் கொண்டிருந்த அந்த பாதையை விட்டு வேறொரு பாதையிலே பிசாசு வஞ்சித்தது. இதை தாண்டவன் என்னை செய்ய சொல்லி இருக்கிறார். இதுதான் எனக்கு என்று எனக்கு படுகிறதே. இப்படி பலர் சொல்லுவார்கள். சாத்தான் மிகவும் உலகம் அனைத்தையும் வஞ்சிக்கும் பிசாசு. உலகம் அனைத்தையும், நாம் உலகத்திலே தான் இருக்கிறோம். நாம் இன்னும் ஆண்டவரண்டை போகவில்லை. அவன் குறிப்பாக வஞ்சிக்க வர்றது தேவனுடைய பிள்ளைகளை தான். என்னால் மற்றவர்கள் அவனுடைய வல்லமைக்குள்ளாக இருக்கிறார்கள் இல்லையா? ரைட். இன்னும் ஒரு காரியம், நாம் இதிலே முழு கவனத்தையும் செலுத்தாவிட்டால் இன்னும் ஒருவன் உன்னுடைய பரிசை பெற்றுக்கொள்ள இடம் உண்டு. இன்னும் ஒருவன் உன்னுடைய கிரீடத்தை, அந்த கிரவுன், தட் ரிவார்டு, அதை பெற்றுக்கொள்ள இடம் உண்டு. அதை பறித்துக் கொள்ள இடம் உண்டு. வெளிப்படையாகவும் மூன்று பதினொன்று, இதோ விரைவாக வருகிறேன் இயேசு பேசுகிறார். ஒருவனும் உன் கிரீடத்தை, உன் பரிசை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கிறேன். That means there can be a person who will come and snatch it away. ஒருவனும் உன் கிரீடத்தை பறித்துக் கொள்ளாதபடி நீ எச்சரிப்பாயிரு. மறுபடியும் மூன்று குறைந்த 9:25 வாசிப்போம். பந்தயத்தில் கலந்து கொள்கிற அனைவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். சரி, இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து அநேகமாக சில காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். How many years is this? Every 5 years, right? 5 வருடத்துக்கு ஒருக்கா. இதிலே அவர்கள் அந்த பங்கு பெற்றுகிறவர்கள் சிலர் 10 வருஷத்துக்கு முதலே ஆரம்பித்து விடுவார்கள், சிலர் 15 வருஷத்துக்கு முதலே, சிலர் 10 வயதிலேயே தொடங்கி விடுவார்கள். அதிலே ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுத்து 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 அப்படியான படங்களை, வீடியோக்களை பார்த்து பழைய வெற்றி எடுத்தவர்களின் வாழ்க்கையை ஆராய்ந்து படித்து பந்தயத்தில் வெற்றி எடுத்தவர்கள் பாய்கிறதிலே, நீந்துகிறதிலே, ஓடுகிறதிலே, அல்லது குண்டறிகிறதிலே அவர்களது வாழ்க்கை எப்படி, அவர்கள் என்னத்தை சாப்பிட்டார்கள், என்ன விட்டமின்ஸ் சாப்பிட்டார்கள், எந்த சாப்பாடுகளை தவித்தார்கள், எப்படியாக அவர்களது வாழ்க்கை எப்படி ரெஸ்ட் எடுத்தாங்க, எல்லாவற்றையும் இந்த பந்தயத்திலே இதுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக புதிதாக பங்கு பெற்று போகிறவர்கள் அந்த கேடகத்தை பொறுகிறதுக்கு ஆராய்ந்து அதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தி இருப்பார்களாம். அவர்கள் சாப்பிட்றதெல்லாம் மிக முக்கியம், எதை சாப்பிட்றார்கள் என்றது மிக முக்கியம், யாரோடு பழகிறார்கள் என்றது மிக முக்கியம். அதான் இங்க தேவ ஆவியானவர் சொல்கிறார், உலகத்தை பார்த்தீர்களா, உலகத்தை அவர்கள் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள, அந்த ஒலிம்பிக்ஸில் அந்த பெரிய அந்த கோல்டு மெடல் அல்லது சில்வர் எதுவோ அதை பெற்றுக்கொள்ள அவர்கள் இரவு பகலாக உழைக்கிறார்கள், அதற்கன்றே நேரத்தை செலவழிக்கிறார்கள். சகல காரியங்கள், மதுபானமோ அல்லது போதை வஸ்துக்களோ அல்லது ஏன் பாலியல் இப்படியான வேசித்தனங்களிலேயும் கூட கலந்து கொள்ளாமல் தங்களை இதற்கென்று ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். உலகம் இச்சையடக்கம், எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாம். அதை கவனித்தாயா, அதை கவனித்தாயா? நண்பர்கள், வாசிக்கும் புத்தகங்கள், பார்க்கும் படங்கள், பழகும் சகோதரர்கள், போகும் இடங்கள், சாப்பிடும் சாப்பாடுகள், உணவு வகை, சகலதும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கம். ஆனால் இவர்கள் அழிவுள்ள கிரீடத்துக்காக பிடி செய்கிறார்கள். இவர்கள் பெறப்போகிற கிரீடம் வந்து அது நித்தியமானது அல்ல. அவர்கள் சாக, அவர்களோடு அது சாகும். இயேசு கிறிஸ்து வருகையிலே ஒலிம்பிக்ஸ்லேயே முதலாவது கோல்டு மெடல் எடுத்தாக்கள் எல்லாரும் வாங்க நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லவே மாட்டார்.
இவைகள் இந்த உலகத்திலே அழிவுள்ள கிரீடத்தை பெற பாடுபடுகிறார்கள், இச்சு அடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா எவ்வளவு உண்மை ஆண்டவர்கள் அறிவிக்கிறான்னு சொல்லி. நாங்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம், அதாவது இச்சு அடக்கம் உள்ளவர்களாக நான் அப்படி இருக்கிறோமா? Are we very choosy about what we read, eat, what we wear, where we go, the friends we join? யாரோடு பழகிறோம், எங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம், என்ன விதமாதிரியே நல்ல காரியங்களையும் வளர்ந்து கொண்டிருக்கிறோமா? நேரம் எப்படி செலவழிக்கிறோம், அது மிக முக்கியம். இந்த பந்தயத்தில் இருக்கிறார்களுக்கு அவர்கள் நேரத்தை உணக்க மாட்டார்கள். அழிவுள்ள கிரீடம், இரவு பகலாக பாடுபடுகிறான். அதுக்கேற்ற வீடியோவை கொண்டு வந்து பார்க்கிறான். நாம் தீர்மானம் எடுக்காமல் தேவாவியான ஒரு உதவி செய்ய மாட்டார். இச்சை அடக்கம் மறுபடியும் பிறந்த ஆவியின் ஒரு கனி. கலாத்தியர் 5 வாசித்துப்பார். ஆவியின் கனியுங்கிற இதிலே இச்சை அடக்கம் அங்கே வருகிறது. ஆனால் இந்த இச்சை அடக்கம் அது வளர வேண்டும், ஆவிக்கு தகுந்த சாப்பாடு கொடுக்க வேண்டும், அதை கட்டி எழுப்ப வேண்டும். அப்பொழுது அந்த இச்சை அடக்கம் மறுபடியும் பிறந்த ஆவி கூடாக தேவ ஆவியானவருடைய உதவியோடு நாம் எங்களுடைய ஆத்மாவை கீழ்ப்படுத்தி சரீரத்தையும் கீழ்ப்படுத்த முடியுமா இருக்கிறது. மனம் புதிதடையாமல் ஆத்மா மறுபடியும் பிறந்த ஆவிக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காமல் மறுபடியும் பிறந்த ஆவி நேரடியாக சரீரத்தை ஒடுக்க முடியாது. The born again spirit cannot control directly your body. It has to do it through the soul. Atmava kudagave adu cheyvan. Well, let's just continue from there.